يا أيها النبي إذا طلقتم النساء فطلقوهن لعدتهن وأحصوا العدة واتقوا الله ربكم لا تخرجوهن من بيوتهن ولا يخرجن إلا أن يأتين بفاحشة مبينة وتلك حدود الله ومن يتعد حدود الله فقد ظلم نفسه لا تدري لعل الله يحدث بعد ذلك أمرا
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وهو رب العرش العظيم اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن سهلا إذا شئت رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وبارك لنا في كتابك وسنة نبيك صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ந்து பெண்களுக்கான இஸ்லாமிய சட்டங்கள் என்ற தலைப்பில் திருமணத்தை குறித்த பல விஷயங்களை நாம் பார்த்து ஓரளவுக்கு இந்த ஒரு 4 நாளுடைய அமர்விலே என்ன தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இன்னும் இது குறித்த நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. நீங்கள் கல்வியுடைய நூல்களை படிக்கும்போது அவற்றை மேலும் தெரிந்து கொள்ளலாம், அல்லது மேலும் மார்க்கத்தினுடைய மூத்த அறிஞர்களுடைய வகுப்புகளிலே நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது அது குறித்த விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இன்று நாம் நம்முடைய இந்த அமர்விலே திருமண மனமுறிவு, அதாவது விவாகரத்து, அதற்கு பிறகு இத்தா, கணவன் இறந்துவிட்ட பெண்மணி இருக்கக்கூடிய அந்த ஹிதாத் என்ற அந்த துக்க நாள் அனுசரித்தல், அதற்கு பிறகு முடிந்தால் இன்ஷா அல்லாஹ் சொத்துரிமையை பற்றிய விஷயங்களை இந்த அமர்விலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக நம்முடைய ஆரம்ப நாளுடைய அந்த பாடத்திலிருந்து நாம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த சஹீஹ் கிரந்தத்திலிருந்து கிதாபு தலாக் என்ற அந்த அத்தியாயத்திலிருந்து தான் பார்த்து வருகிறோம், கிதாபு நிக்காஹிலிருந்து பார்த்து வருகிறோம். எனவே அதிலிருந்தே பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். ஏனென்றால் ஒரு ஆதாரப்பூர்வமான நூலின் அடிப்படையில், அதுவும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த தொகுப்பின் அடிப்படையில் நாம் படித்துக் கொள்ளும் பொழுது நமக்கு நாம் படிக்கக்கூடிய விஷயங்கள் மிக தெளிவாகவும் உறுதியாகவும், நமக்கு சமய சந்தர்ப்பம் தேவை ஏற்படும் பொழுது நீங்கள் அதை எடுத்து பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்கும் வசதியாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இமாம் புகாரியுடைய அந்த கிதாபு தலாக் கிதாபு நிக்காஹில் வந்து நாம் எடுத்து வருகிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரை முதலாவதாக ஒரு விஷயத்தை சொல்வதென்றால், அல்லாஹுடைய வேதத்தில் நேரடியாக அதற்குரிய வழிகாட்டுதல் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு அந்த வேத வசனங்களை, குர்ஆனுடைய திருவசனங்களை இமாம் அவர்கள் பதிவு செய்வார்கள். அந்த அடிப்படையில் தான் இமாம் அவர்கள் கிதாபு தலாக் என்ற அத்தியாயத்தை தொடங்கும் போது சூரா தலாக்குடைய அந்த ஆரம்ப வசனங்களை இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். திருக்குர்ஆனுடைய 65வது அத்தியாயம், குறிப்பாக இந்த அத்தியாயத்திற்கு பெயரே அத்தலாக் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. கவனமாக கேளுங்க, திருக்குறானுடைய 65வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்திற்கு பெயரே அத்தலாக், விவாகரத்து, மனவிலக்கு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து பெரும்பகுதி வரை ஏறக்குறைய 12 வசனங்களை உடைய இந்த அத்தியாயத்தில் 6 வசனங்கள் அல்லது 7 வசனங்கள் மன்னிக்கணும் 7 வசனங்கள் 7 வசனங்கள் அப்ப 12 வசனங்கள்ல 7 வசனங்கள், பெரும்பகுதியான வசனங்கள் தலாக்கை பற்றியும் இத்தாவை பற்றியும் அதற்குரிய சட்டங்களை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். ஆகவேதான் இமாம் அவர்கள் மற்றைய அத்தியாயங்களில் உள்ள, அதாவது உதாரணத்திற்கு சூரத்துல் பக்கரா, அதுபோன்று சூரா அல் முஜாதிலா, மற்ற இடங்களில் உள்ள அல்லது சூரத்துல் தஹ்ரீம், இந்த இடத்தில் இமாம் அவர்கள் இந்த ஒரு முழு சூறாவே தலாக்குக்காக வேண்டியே அதனுடைய பெயரிலே இறக்கப்பட்டு அதனுடைய பெரும்பகுதி தலாக்கு குறித்த சட்டங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற காரணத்தால் தங்களது நூலுடைய அந்த தொடக்கத்தையே தலாக் என்று அவர்கள் வைத்தார்கள். அப்ப இந்த ஆயத்துடைய விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி தலாக் என்றால் என்ன என்று நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவா எல்லாருக்கும் தெரிந்தது என்ன என்றால் விவாகரத்து செய்வது, அதாவது திருமணமான கணவன் மனைவி. இதிலே கணவன் இந்த திருமண ஒப்பந்தத்தில் நான் நீடிக்க விரும்பவில்லை என்று மனைவியின் அந்த திருமண ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு தலாக் என்று சொல்லப்படும். இது இந்த வார்த்தையினுடைய பொருளாக நம்ம எல்லாம் தெரிஞ்ச அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது அய்யாமுல் ஜாஹிலியாவிலே எப்படி இருந்ததென்றால், ஆண்கள் பக்கம் சாதகமாக இருந்தது. இஸ்லாம் வந்ததற்கு பிறகு இஸ்லாம் இந்த தலாக்கை பெண்களுக்கு சாதகமாக ஆக்கிவிட்டது. எல்லாரும் எப்படி நினைச்சிருப்பீங்க, தலாக் என்பது நமக்கு பாதகம் என்று நினைத்திருப்பீர்கள், ஆனால் அல்லாஹுடைய தீன் உங்களுக்கு சாதகம் செய்துள்ளது, அல்லாஹுடைய மார்க்கம் உங்கள் பக்கம் கருணை காட்டியுள்ளது, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஐயாமுல் ஜாஹிலியால எப்படி இருந்தது என்றால், வீட்டுக்கு வருவாரு, சாப்பாடு இல்லையா, நீ இப்போ தலாக் என்றுவாரு. அப்புறம் ஒரு 10 நாள் காய விடுவாரு, திரும்ப வந்து சேர்த்துப்பாரு. அப்புறம் வெளியூர் போயிட்டு வருவாரு, பிடிக்கலையா, நீ இப்போ தலாக்குன்றுவாரு. இப்படியும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, சொல்லிக்கிட்டே இருப்பாரு, சொல்லிக்கிட்டே இருப்பாரு, சேர்த்துக்கிட்டே இருப்பாரு, கூடவே மாட்டார். அல்லது சண்டை வந்துச்சா தலாக்கு விட்டுருவாரு, கரெக்டா அந்த இத்தாவுடைய பீரியட் முடியறதுக்கு முன்னாடி திரும்ப சேர்த்துப்பாரு, கூடவே மாட்டார். இப்படி நூற்றுக்கணக்கில் அவர்கள் தலாக்கு சொல்லுவார்கள், சேர்த்து கொண்டே இருப்பார்கள். பெண்கள் திருமண ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்குண்டான வழியே இல்லாமல் இருந்தது அய்யாமுல் ஜாஹிலியாவிலே. இன்றும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்து சமுதாயத்தில் அப்படித்தான், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற பழமொழி. அதே போல புருஷன் கணவனே கண் கண்ட தெய்வம். அப்ப எப்படிப்பட்ட வந்து தொழுநோய்காரனோ அல்லது முசீபத்து பிடிச்சவனோ என்ன இருந்தாலும் சரி, அவனோட தான் கட்டிட்டா வாழ்க்கை நடத்தணும், அவனோட தான் இருக்கணும். இது இந்துக்களுடைய கலாச்சாரம். கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் தலாக் என்பது அறவே கூடாத ஒரு பாவம். தலாக்கு எப்ப அவங்கள்ட்ட வந்து கூடும், தலாக்குக்காக வேண்டி கேஸ் வைக்கலாம்னு சொன்னா, மனைவி தவறான வழியிலே சென்று விட்டால் என்று சொன்னாதான் தலாக்கை பத்தி அங்க பேசுவாங்க. அப்ப இதனாலேயே மேலை நாடுகள்ல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் விவாகரத்துகள் பதிவு செய்யப்பட்ட போது எங்களுடைய மனைவி ஜினால போயிட்டாங்க அப்படின்னு பதிவு செஞ்சுதான் கணவன்மார்கள் தலாக்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்ப கோர்ட்டு கேஸ் படி பாத்தீங்கன்னு சொன்னா, ஐரோப்பிய நாடுகள்ல, அமெரிக்க நாடுகள்ல அங்க தலாக்கு வந்து அதிகம். எப்ப பெண்கள் குறிப்பா வேலைக்கு போறாங்களோ அப்ப கண்டிப்பா தலாக்குடைய எண்ணிக்கை கூடிடும். எந்த ஊர்களில் எந்த நாடுகளில் பெண்கள் வீட்டில இருந்து குடும்பம் நடத்துறாங்களோ அங்க தலாக்கு வந்து இருக்காது. இருந்தாலும் ரொம்ப 0.00% தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உலகத்திலேயே சவுதியில தான் தலாக்குடைய எண்ணிக்கை அதிகம். அமெரிக்கா ஐரோப்பாலாம் மிஞ்சி போயிடுச்சு. 30% திருமணத்தினுடைய 35% சவுதி அரேபியால விவாகரத்தாகுது. இதே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தலாக்குனாலே எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்படக்கூடிய ஒரு சம்பவமா இருந்தது. இப்ப 35%, அதே போல கத்தர் நாட்டில். ஏன் அப்படின்னு சொன்னா, எப்ப பெண்கள்கிட்ட காசு பணம் புழக்கம் அதிகமாகுதோ, படிப்பு அதிகமாகுதோ, அவங்க வெளியில போய் வேலை செய்யறாங்களோ, அதுவும் இஸ்லாமிய மாகுல் அல்லாத ஒரு சூழ்நிலை. நான் எல்லா பெண்களையும் சொல்லல, பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து கற்றுக்கொள்ளப்பட்ட கல்வியில் கவனமாக கேட்கணும், பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து கற்றுக்கொள்ளப்பட்ட கல்வியிலும் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து செய்யப்படக்கூடிய வேலைகள் காசுதான் முக்கியம் அப்படிங்கிற இடத்துல வேலை செய்யக்கூடிய பெண்கள், ஆனா மதரசாக்கள்லையோ மஸ்ஜிதுகள்லையோ மக்தபுகள்லையோ அல்லது முஸ்லிம்களுடைய பள்ளிக்கூடங்கள்லையோ அங்க வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய அஹ்லாக் மாஷாலா இன்னும் நல்லதா மாறிக்கொண்டிருக்குமே தவிர நம்ம அவங்கள பற்றி சொல்லல. நம்ம சொல்றது யாரை பற்றி சொல்கிறோம், எந்த பெண்கள் வெறும் பணத்துக்காக வேண்டி நம்மளும் நம்ம குடும்பமும் பெரிய செட்டில் ஆகணும், பெரிய பணக்காரனாகும். நிறைய பெண்கள் அப்படித்தான் சொல்றாங்க, எங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா லைஃப்ல செட்டில் ஆகணும். இன்னும் இந்தியாவில் வந்து படிக்கிற, அதுவும் குறிப்பா இன்ஜினியரிங் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்கள நீங்க இன்டர்வியூ பண்ணீங்கன்னா தெரியும், எங்க நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா, ஆமா புருஷனை நம்ம எப்போதும் நம்ப முடியாதுல்ல, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம நம்ம காலில் நிக்கணும்ல, இல்லாட்டி நம்ம அவங்கள்ட்டே பணிஞ்சு போயிட்டு இருக்கணுமே, நமக்குன்னு ஒரு படிப்பு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம அவங்கள்ட பணி இப்படியே தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. படிக்கிற பெண் பிள்ளைகள்கிட்ட பத்துல குறைஞ்சது அஞ்சு பேராவது இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, நம்ம எப்போதும் புருஷனை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையான்னு சொல்லி. அதனாலதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் அம்மா வீட்டுக்கு ஓடியாந்துருவாங்க அல்லது உடனே தலாக்குன்னு கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க. சரி, இப்ப நம்ம திரும்ப போறோம். அப்ப இந்த தலாக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மேலை நாடுகள்ல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஜினாங்கிற ஒரு கேஸ் சொன்னாதான் தலாக்கே நடக்கும். அப்ப இப்படியே கேஸ் கோர்ட்ல ஃபைல் ஆகி ஃபைல் ஆகி ஃபைல் ஆகி தலாக் ஆகிட்டே இருக்கு. கடைசியில பார்க்க போனா ஒரு ஊர்ல 1000 பெண்கள் இருந்தாங்கன்னா, அதாவது 990 தலாக் கேஸ் ஆயிருக்குன்னு சொன்னா, 990 தலாக் கேஸ்லயும் பெண்கள் ஜினால போனதா பதிவு செய்யப்பட்டு அப்ப கோர்ட்டு தேய்ச்சி போய் நிக்குது. அப்ப நம்ம ஊர்ல உள்ள எந்த பெண்ணுமே யோக்கியமானவள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேவலமான நிலைக்கு வந்துட்டு தான் அந்த சட்டத்தையே மாத்துறாங்க. இதை வந்து நம்ம குரானுடைய முதல் தமிழ் மொழிபெயர்ப்பாளர் ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்திலேயே 1923 இதை பத்தி விவரமா எழுதியிருக்கிறாங்க. அப்ப இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் அப்படி வைக்கலங்க. நம்ம ரெண்டு விஷயங்களையும் இங்க படிக்க போறோம், ஆண்களுக்கு உரிமையாக கொடுக்கப்பட்ட தலாக் சம்பந்தப்பட்ட விஷயமும், பெண்களுக்கு உரிமையாக கொடுக்கப்பட்ட ஹுல்ஆ சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், அல்லது இருவருக்கும் இடையில வேறு விதமான மனக்கசப்பு பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்துவிட்டால் வெளியாகுவதற்குண்டான என்ற அந்த விவாக முறை விவாகரத்து முறை, அதை பற்றியும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அப்ப இஸ்லாமுடைய மார்க்கம் ரொம்ப லேசாகிடுச்சு, கணவனுக்கும் லேசாக்கி இருக்கு, பெண்ணுக்கும் லேசாக்கி இருக்கு. கணவனுக்கு லேசாக்கியது பெண்ணுக்கு பாதிப்பு இல்லாமல், பெண்ணுக்கு லேசாக்கியது கணவனுக்கு பாதிப்பு இல்லாமல். அவரவர்களுக்கும் சலுகையை கொடுத்தது, மார்க்கம் அனுமதியை கொடுத்தது, அந்த சலுகைக்கும் அனுமதிக்கும் வரையறையையும் கொடுத்தது, அதை மீறிடக்கூடாது. அப்ப நீங்க பாட்டுக்கும் பெண்களை வந்து தொந்தரவு தருவதற்காக வேண்டி பிடிக்காத ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு, அல்லது கட்டினதுக்கு பிறகு பிடிக்காம போய் அவளை வாழ்க்கையெல்லாம் சாவடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நீங்க தலாக்கை பயன்படுத்த முடியாது. நீங்க தலாக்கை எப்படி பயன்படுத்த முடியும், உங்களுக்குன்னு ஒரு அனுமதி இருக்கு, அவ்வளவுதான். ஒன்னு ரெண்டு லாஸ்ட், அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு, அதை முடிச்சுட்டு அதை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா முடிஞ்சு, அதுக்கப்புறம் நீங்க விளையாட முடியாது, அந்த பெண் உங்களுக்கு உள்ளவளாக இருக்க மாட்டாள், வெளியேறி விடுவாள் திருமண ஒப்பந்தத்திலிருந்து. அப்ப ஆண்களுக்கு உண்டான சலுகை தலாக் கொடுக்கப்பட்டது, அந்த தலாக் எப்படி அல்லாஹ் கொடுத்தான், பெண்களுக்கு சௌகரியமாக தலாக்கு தலாக்குன்னு சொல்லி காலமெல்லாம் காலத்தை கடத்தாம, இவ்வளவுதான் உனக்கு லிமிட், பெண்ணுடைய ஹக்கு பாதிக்க கூடாது, அவளுக்கு வாழ்க்கை இருக்கிறது, அவளுக்கு விருப்பம் இருக்கிறது, குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது, அவங்களும் அல்லாஹ் படைத்த மனித இனம்தான், நீங்க நினைச்ச மாதிரி ஒரு மிருகத்தையோ ஒரு உயிரினத்தையோ வாங்கின மாதிரி வதப்போம் வைப்போம் நீங்க இருக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல பெண்களின் விடுதலைக்காக வேண்டி இது அல்லாஹ் வச்சான். சரி, இப்ப சில நேரத்துல வந்து ஆண்களுக்கு, அதாவது அப்ப பெண்களுடைய அந்த விடுதலைக்காக வேண்டி சௌரியத்துக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு இந்த தலாக்குடைய உரிமையை கொடுத்தவன், அதற்குரிய அளவை அல்லாஹ் நிர்ணயம் செய்து விட்டான். அப்ப பெண்களுடைய விடுதலை, இப்ப வந்து ஒரு ஆண் தலாக்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு, பெண்ணால அந்த ஆணோட வாழ முடியல, பெண்ணால அந்த ஆணோட வாழ முடியல, இப்ப மற்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சட்டங்கள் அதாவது திருத்தப்படாததுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்ணு தலாக்கே வாங்க முடியாது. பெண்ணு கணவனிடத்திலிருந்து விடுதலையே பெற முடியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆண் தான் விவாகரத்து செய்யலாம், இந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப அதுலேயும் இன்னும் பல பிரச்சனைகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, ஆண் இப்ப உள்ள பிரச்சனைகள், ஆண்கள் விவாகரத்து செய்யறதா இருந்தா சம்பாதிச்சதுல ஒரு பெரிய அளவு சொத்தை வந்து மனைவிக்கு எழுதி கொடுத்தாதான் விவாகரத்து செய்ய முடியுங்கிற ஒரு நிர்பந்தம் இப்ப அவங்களுக்கு இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணாங்கன்னு சொன்னா அங்க செல்லாது. அதனால எப்படியாவது ஆணை டார்ச்சர் பண்ணி விவாகரத்து கொடுக்க வச்சு அவன்கிட்ட சொத்தை வாங்குறதுக்காக வேண்டி பெண்கள் வந்து சதி செய்யறாங்க. இப்ப மேலை நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் அதுவும் குறிப்பா அந்த பருவ வயதிலிருந்து 35 வரைக்கும் உள்ள பெண்கள் வந்து அதிகமா கொலை செய்யப்படுறதை நீங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, கணவன்கிட்டருந்து கணவனை டார்ச்சர் பண்ணி அவனை தலாக்கு விட வச்சு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி அவன்கிட்டருந்து காசை வந்து பாதி பறிச்சுக்கிட்டு அப்புறமா வந்து அநாகரிகமான வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையை இன்பமா கழிக்கலாம் எப்ப வேணாலும் யாரோட வேணாலும் அப்படிங்கறதுக்காக வேண்டி பெண்கள் ஒரு தவறான திட்டம் போடுறதுனால அவ அதிகமான கணவன்மார்கள் அங்க வந்து கொலகாரங்களா மாறிடுறாங்க. ஒன்னு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மாறிடுறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா, இது எப்படிப்பட்ட ஒரு பின்விளைவை உண்டாக்குனுச்சுன்னு சொன்னா, அங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு தயாரே ஆக மாட்டாங்க. என்ன செய்வாங்க, திருமணமே தேவையில்லை, திருமணம் கட்டினாதான விவாகரத்துன்னு ஒரு பிரச்சனை, அப்புறம் சொத்தை கொடுக்கணுங்கிற பிரச்சனை, திருமணம் இல்லாமலே வாழ்வோம், குழந்தை பெற்றுக்கிறதா இருந்தாலும் குழந்தை பெற்றுப்போம், எப்போ உனக்கு பிடிக்குதோ உனக்கு பிடிக்கலையே நீ போயிடு, எனக்கு பிடிக்கலன்னா நான் போயிடுறேன். அப்ப இன்றைக்கு பிரான்ஸ் நாட்டில் பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க உள்ள அந்த வெள்ளையர்கள் இடத்துல 90 அதிகமான குழந்தைகள் வந்து திருமணத்துக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தை தான். அதனாலதான் அம்மாவுடைய பேரை எழுதுவாங்க, அத்தா பேர் எழுத முடியாது. எப்படி எழுத முடியும் திருமணத்துக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைகளுக்கு? அப்ப இதுதான் வந்து ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள் பேணப்படாமல், அல்லாஹ்வுடைய சட்டம் அமல்படுத்தப்படாமல், மனிதன் தான் தோண்டித்தனமான சட்டங்களை ஏற்றிக்கொண்டு அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவன் வாழ்க்கை நடத்த விரும்பினால் அதான் ஆகும். அப்ப இன்றைக்கு நம்ம முஸ்லீம் நாடுகளையும் அல்லாஹ் கொடுத்த தெளிவான மார்க்கம் ஒழுக்கம் சட்டங்கள் இருந்தும் இதை பின்பற்றாத காரணத்தினாலதான் இன்றைக்கு அந்த மேலை நாட்டவர்கள் காஃபிர்கள் மாற்றார்கள் என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிக்கிறார்களோ அதே பிரச்சனைகளை இன்று முஸ்லீம்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஊர்ல ஒரு பஞ்சாயத்துன்னு போய் தலாக்கோ அல்லது வேற ஏதாவது பெண்கள் ஹூலாக்குன்னு கேட்டாங்கன்னு சொன்னா உடனே அங்க உள்ள ஜமாத் சொல்லுவாங்க, சரி தலாக்கு விட புரியப்ப ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்துரு, பள்ளிவாசலுக்கு 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டு தலாக்கு வாங்கி தந்துடும். அப்ப என்ன ஆகும், அவன் அம்போன்னு விட்டு வெளிநாட்டுக்கு போயிடும், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், இங்க கல்யாணமும் கிடையாது தலாக்கு. இந்த மாதிரியான பல பின் தவறான விளைவுகளை நம்ம பார்த்து கொண்டு வரோம். அப்ப ஹூலாங்கிற ஒரு முறையை கொடுத்துச்சு மார்க்கம் பெண்களுக்கு. எப்ப கணவன் புறத்திலிருந்து உங்களுக்கு உரிமைகள் கிடைக்கவில்லையோ அப்ப நீங்க விலகலாம். அப்படி நீங்க விலகிறதா இருந்தா இந்த மாதிரி எல்லா பெண்களும் கணவன் மேல பழி சொல்லிட்டு மகர வாங்கிட்டு கணவனுடைய அன்பளிப்புகள் எல்லாம் வாங்கிட்டு கடைசியில ஓடி போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு வழி இருக்குதா மார்க்கத்துலன்னு சொன்னா கிடையாது. நீ அப்படி பிரிஞ்சு போறியா, அப்ப வாங்கின மகர திரும்ப கொடுத்துட்டு போ. தலாக்கு விடுறீங்களா, மகர் முன்னாடியே கொடுத்துருக்கணும். தலாக்கு விடும் பொழுது ஒரு கண்ணியமான அளவு அவங்களுக்கு வந்து ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும், அப்ப நீங்க தலாக்கு விட முடியும். அது எல்லை மீறாமலும் அளவுல குறைக்காமலையும் நடுநிலையாக. அப்ப இப்படிப்பட்ட சட்டங்களை கொடுத்து அல்லாஹுடைய தீன் நமக்கு பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது. அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய நூல்ல இந்த சூரா தலாக் 65வது அத்தியாயத்தினுடைய முதல் 2 வசனங்களை தான் இங்க பதிவு செய்யறாங்க. சரியா, இப்ப நம்ம அந்த வசனங்களை பார்ப்போம் இன்ஷால்லாஹ். அதுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் விளக்கங்களை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நபியு இதா தல்லக்துமுன் நிசா ஃபத்தல்லிகூஹுன்ன லிஇத்தத்திஹின்ன வஅஹ்ஸுல் இத்தா வத்தகுல்லாஹ ரப்பகும் லா துக்ரிஜூஹுன்ன மின் புயூதிஹின் ولا يخرجن الا ان ياتين بفاحشه مبينه وتلك حدود الله ومن يتعد حدود الله فقد ظلم نفسه لا تدري لعل الله يحدث بعد ذلك امرا فاذا بلغن اجلهن فَأَمْسِكُوهُنَّ بِمَعْرُوفٍ أَوْ فَارِقُوهُنَّ بِمَعْرُوفٍ وَأَشْهِدُوا ذَوَيْ عَدْلٍ مِّنْكُمْ وَأَقِيمُوا الشَّهَادَةَ لِلَّهِ ذَلِكُمْ يُوعَظُ بِهِ مَنْ كَانَ يُؤْمِنُ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَمَنْ يَتَّقِ اللَّهِ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا.